கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
அன்பான நேயர்களே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை கருத்தோடு ஜபத்தின் மூலமாகவும் இன்னும் பல்வேறு வகைகளிலேயும் நீங்கள் தாங்கி வருவதற்காக, அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக உங்களை வாழ்த்துகிறோம். ஒன்று ராஜாக்கள் 5-6 தேவாலயம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறுகிறது. 5 சாலமோன் ஈராமின் அரசனிடத்திலே ஆட்களை அனுப்பி தேவதாறு மரங்களையும் வேலை ஆட்களையும் பெற்றுக்கொள்ள செயல்படுகிறார். 6 இந்த பிரம்மாண்டமான தேவாலயம் எப்படி 7 கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 5:1
சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான்.
இங்கே தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்காகவோ அவன் மேலே இருந்த அன்பினாலேயோ இவற்றை செய்யவில்லை, தாவீது ராஜாவின் மேலே இருந்த மதிப்பு மரியாதையினாலேயே இவைகளை செய்கிறான். 1 5:2-4 வரை பாருங்கள்.
அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியுமில்லை இடையூறும் இல்லை.
அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் மட்டுமே சமாதானத்தை கொடுக்க முடியும். அது உலகத்திலே உண்டாகும் சமாதானமாயிருந்தாலும் சரி, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் இருதயத்திலே தேவையான சமாதானமாயிருந்தாலும் சரி, எனவேதான் அவர் மேசியாவாக இல்லாதபடி புறக்கணிக்கப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவர் தனி மனிதர்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது பாவ பாரத்தினாலே தவிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல். இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கிறிஸ்து மட்டுமே கொடுக்க முடியும். இப்பொழுது கர்த்தர் சாலமோனுக்கு யுத்தத்திலிருந்து இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். எல்லா பக்கங்களிலேயும் இளைப்பாறுதல், சமாதானம். 1 5:5
ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன்.
இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தாவீதினுடைய இருதயத்திலே தோன்றியிருந்தாலும் அவர் யுத்த புருஷனாய் இருந்தபடியினாலே இந்த ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுக்கப்படவில்லை. மக்களை கவரக்கூடிய வகையிலே ஆதி காலத்திலே கட்டப்பட்ட முதல் கட்டிடங்கள் தேவாலயங்கள். தேவனை அறியாத ஜனங்களும் ஆலயங்கள் கட்டினார்கள். சில கரடு முரடாயிருந்தது, இன்னும் சில கிரேக்க தேசத்து கோவில்களைப் போல அழகான முறையிலேயும் கட்டப்பட்டிருந்தது. பாபேல் கோபுரம் போல அவைகளிலே கோபுரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அது தேவனுக்கு விரோதமாக மனிதன் முயன்ற ஒரு முயற்சி. அந்நாட்களிலே அப்படி எழுப்பப்பட்ட கோவில்களிலேயும் அவர்கள் கலாச்சாரம் பெற்றவர்களோ கலாச்சாரம் பெறாதவர்களோ, ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே மிக தாழ்வானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கட்டிய கட்டிடங்கள் பெரிதாக இருந்தது, அலங்கரிக்கப்பட்டிருந்தது, செல்வ செழிப்போடு காணப்பட்டது, பார்ப்போரை கவருகிறதாய் இருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக ஆலயங்கள் கோபுரங்கள் என்று அழகழகாய் கட்டப்பட்டாலும் ஆத்மாக்களிலே அழகில்லை, ஆத்ம வாழ்க்கையிலே சுத்தமில்லை, ஆத்மாவிலே சந்தோஷமில்லை. அநேக ஆராதனைகளை முடிந்தவுடன் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளுமே நடைபெறுகிறது. அலங்கரிப்பும் ஆலய கோபுரமும் ஆத்மாவை ரட்சிக்காது. சாலமோன் கட்டிய ஆலயமானது தேவனை உள்ளடக்கும் ஆலயம் அல்ல. 2 புத்தகத்திலே தேவாலயத்தின் பிரதிஷ்டையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இதை குறித்து மிக தெளிவாக சாலமோன் கூறியிருக்கிறார். பாருங்கள், 2:6-18
தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்.
தேவன் வந்து தங்குவதற்காக இது கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்று எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் முக்கியமான குறிப்பையே காண தவறிவிட்டீர்கள். இது மனிதன் தேவனை அடைய எடுக்கும் முயற்சிதானே ஒழிய தேவனை அடைய அவன் செலுத்தும் பலிக்கான இடமே தவிர வேறல்ல. இந்த தேவாலயத்தை கட்டும் எண்ணம் தாவீதின் மனதிலே இருந்தது. ஆனாலும் தாவீதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. 1 Samuel 28:3 பார்ப்போம்.
கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூந்தி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார்.
தேவாலயம் தேவன் வசிக்கும் ஒரு இடமல்ல, அவருடைய பாதப்படி. தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா விவரங்களும் சாலமோனுக்கு அல்ல, தாவீதுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. 1 Samuel 28:10 சொல்லும் பொழுது, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவாலயம் கட்டுவதற்கான அந்த வரைபடத்தை தாவீதை பெற்றார். ஆனாலும் தாவீது அதை கட்ட தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த திட்டத்தை சாலமோனுக்கு தாவீது கொடுத்தார். பாருங்கள், 1 Samuel 28:10-12.
இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும்.
தாவீது இதற்கான பொருட்களையும் சேகரித்தார் என்று வேதம் சொல்கிறது. 1 Samuel 29:2 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் இந்த தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அமைப்பு எல்லாமே தாவீதனுடைய இருதயத்திலே இருந்தது. அதை சாலமோன் நிறைவேற்றினார். தாவீது எல்லா பொருட்களையும் சேர்த்திருந்த வேளையிலே இப்பொழுது தீரு தேசத்தின் ராஜாவாகிய ஈராமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அதற்கு தேவையான மரங்களை கொண்டு வருவதற்கான பணி செய்வதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்கிறார். 1 Samuel 5:8-9 பாருங்கள்.
ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான்.
தீரு தேசத்திலிருந்து வந்த வேலையாட்கள் தவிர இஸ்ரவேலரிலும் ஏராளமானோரை வேலையிலே அமர்த்துகிறார். பாருங்கள், 1 Samuel 5:13-14.
ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான்.
இது மிக உன்னதமான ஒரு பணி. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு மற்ற காரியங்களை கட்டினார். அநேக கட்டிடங்களை கட்டும் பணியை வைத்திருந்தார். ஜனங்களை அதிகமாக இது நிமித்தம் வரி விதித்தார். 6 அதிகாரத்திலே ஆலய கட்டுமான பணியை பார்க்கிறோம். நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவாலயமானது ஆசரிப்பு கூடாரத்தைப் போல 2 மடங்காய் இருந்தது. மேலும் அழகு நிறைந்ததாகவும் விபரங்கள் கூடியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் காணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் மிக எளிமையான விதத்திலே இருந்தது. தொடர்ந்து நாம் பார்க்கப் போவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் மக்கள் குறைவுபட்டார்கள். பாருங்கள், ஒன்றாஜாக்கள் 6:2.
சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது.
ஆசரிப்பு கூடாரத்தைப் போல தேவாலயம் 2 மடங்கானதாயிருந்தாலும் நாம் நினைப்பதை விட அது சிறியதாகவே இருந்தது. தேவாலயம் சிறியதாக எண்ணப்பட்டாலும் அது ஒரு ஆபரணத்தைப் போல இருந்தது. அதாவது வைரக்கல் சிறியதாயிருந்தாலும் அது விலையேற பெற்றதாயிருக்கிறது. அது சாலமோனின் தேவாலயத்தை பொறுத்த மட்டிலேயும் உண்மையாயிருக்கிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 6:3-7.
ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகிப் போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்று கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும் நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும் 3வதாயிருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை.
தேவாலய கட்டுமான பணியை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அது ஆசரிப்பு கூடாரத்தைப் போல 2 மடங்கானது. அதன் 3 பக்கங்களிலே 3 அடுக்கு மாடி கட்டடங்களாய் இருந்தது. இங்கேதான் ஆசாரியர்கள் தங்கள் பணிக்காலத்திலே தங்கியிருந்தார்கள். தேவாலயத்தின் முன்பகுதியிலே கால்பந்து விளையாட்டு மைதானத்திலே பாதி அளவு போல மறைக்கப்பட்டிருந்தது. வெண்கல பலிபீடமானது 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமாயிருந்தது. ஆசரிப்பு கோடாரத்திலே அந்த பலிபீடம் 5 முழ நீளம் 5 முழ அகலம் 3 முழ உயரமாயிருந்தது. விளக்குத்தண்டு 10 விளக்குத்தண்டுகள் வைக்கப்பட்டது. அதேபோல சமூக தப்பங்கள் வைக்கப்பட 10 மேஜைகள் இருந்தது. இப்படி ஆசரிப்பு கோடாரத்திலே பயன்படுத்திய உபகரணங்கள் ஆசரிப்பு கோடாரத்தை விட ஆலயத்திலே அதிகமானதாய் இருந்தது. இந்த கட்டிட பணியிலே 30,000 இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். இது தவிர 150,000 ஊழியர்களும் 3,300 மேற்பார்வையாளர்களும் இந்த பணியிலே பயன்படுத்தப்பட்டார்கள். தீரு ராஜாவான ஈராம் தேவையான பொருட்களை கொடுத்தார். இந்த கட்டிட பணியானது 7 ஆண்டும் 6 மாதங்களிலேயும் முடிக்கப்பட்டது. இந்த தேவாலயம் கற்களினாலே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் எந்த சுத்தியலின் சத்தமும் அந்த வளாகத்திலே கேட்கப்படவில்லை. அந்த கட்டிடத்தின் விலை மதிப்பு 2 கோடிக்கு மேல் பெறும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த 2 முக்கியமான தூண்கள் பிரதானமானவையாய் காணப்பட்டன. இதன் பொருள் என்ன என்பதை குறித்து நாம் பின்னாலே பார்ப்போம். ஆசரிப்பு கோடாரம் மிக எளிய முறையிலே அமைக்கப்பட்டதாயிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இந்த தேவாலயத்தை குறித்து சொல்லாமல் ஆசரிப்பு கூடாரமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவாலயம் அநேக விவரங்கள் நிறைந்ததாய் இருந்தது. இதிலே நமக்கு ஒரு சத்தியம் அடங்கியிருக்கிறது. இன்று நாம் வாழும் காலத்திலே வெளிப்பிரகாரமான முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. அநேக திருச்சபைகளிலே விதவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வேதத்தை ஆராய்ந்து படிக்க நேரமில்லை. வயதான போதகர் ஒருவர் தான் வேலை செய்த பழைய ஒரு ஆலயத்தை போய் பார்க்க சென்றபொழுது அதை சுற்றி ஒரு பெரிய நகரமே எழும்பியிருந்தது. அந்த போதகர் அந்த ஆலயத்திலே பணி செய்தபொழுது இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவரை சந்தித்து, இப்பொழுது மக்கள் இங்கே ரட்சிப்பிற்குள்ளே கடந்து வருகிறார்களா என்று கேட்டபொழுது இல்லை என்று கூறினார். ஆனால் அந்த ஆலயத்திலே இப்பொழுது விஞ்ஞானத்தின் எல்லா பொருட்களும் அடங்கியிருக்கிறது. அவர் அங்கே வேலை செய்த காலத்திலே இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சிறுமி இப்பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரியாக தூர தேசத்திலே இருக்கிறாள். அந்நாட்களிலே அந்த ஆலயம் எளிமையானதாயிருந்தாலும் அங்கே மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் ஆலயங்களிலேயும் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பல்வேறு வழிமுறைகளையும் நிகழ்ச்சிகளையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது, சாலமோனின் தேவாலயத்திலே ஜன்னல்கள் மிக இடுக்கமானதாய் இருந்தன. ஆசரிப்பு கூடாரத்திலே ஜன்னல்கள் கிடையாது. சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் வைத்த ஜன்னல்கள் வழியாகவும் அதிகமான வெளிச்சம் வரவில்லை. ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே தொழுது கொண்ட பொழுது தெய்வீக வெளிச்சத்தையே நம்பி இருந்தார்கள். மூன்றாவதாக, ஆசரிப்பு கூடாரத்தை விட தேவாலயம் குறைவுபட்டது என்று சொல்வதற்கு காரணம், கேருபீன்கள் ஒலிவ மரத்தினாலே செய்யப்பட்டிருந்தன. 10 அடி உயரமாக இருந்தது, ஆனால் அவை பொன்னினாலே செய்யப்படவில்லை. நான்காவதாக, இந்த தேவாலயத்தில் அநேக சடங்காச்சாரங்கள் முறைமைகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த தேவாலயத்தை தான் நேபுகாத்நேச்சார் உடைத்து போட்டான். செருபாபேல் எடுத்துக்கட்டிய தேவாலயத்தை அழித்து கிறிஸ்துவின் காலத்திலே ஏரோதின் ஆலயம் எழுப்பப்பட்டது. தேவாலயம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. யோவான் 2 19 வசனத்திலே பார்க்கும்பொழுது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இயேசு கூறியது தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார். அதற்கு யூதர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாருங்கள், யோவான் 2:20-21 வசனங்கள்.
அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்.
ஆம் பிரியமானவர்களே, தேவாலயம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே அதிகமாக இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்பதின் விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்களே நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படி வாசிக்கும் பொழுதே அது உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கும். தேவாலயத்தின் பிரம்மாண்டத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது இது தாவீதினுடைய இருதயத்திலே உண்டானது என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்க ஒரு இடத்தை குறித்து சிந்தித்தபொழுது அவருக்கு உண்டான எண்ணமே அது. என்றாலும் இது தேவனுடைய பாதப்படி என்றே கூறப்பட்டிருக்கிறது. இது கட்டப்பட்டதின் நோக்கம் பலியின் மூலமாக தேவரை கிட்டிச் சேருவதற்காக உண்டாக்கப்பட்டது. அடுத்ததாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, ஆசரிப்பு கூடாரத்தை விட இது எத்தனை அதிகமான விவரங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாய் இருந்தது. அது தெளிவானதாய் இருந்தது. என்றாலும் தம்முடைய பிரசன்னத்தினாலே தேவன் அதை கனம் பண்ணினார். ஷக்கீனா மகிமையினாலே தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்பொழுது நாம் 1 Kings 7 கடந்து செல்கிறோம். இந்த 7வது அதிகாரத்திலே சாலமோன் தேவாலயத்தை மட்டும் கட்டவில்லை, தனக்காகவும் ஒரு இடத்தை கட்டினார். மட்டுமல்ல, லீபனோன் வனம் என்னும் ஒரு மாளிகையை கட்டினார். இது தனது மனைவியான பார்வோனின் மகளுக்காக கட்டப்பட்டது. இந்த அதிகாரத்திலே தேவாலயத்தின் மண்டபத்தை குறித்த விவரங்களை பார்க்கிறோம். கடல் தொட்டியை குறித்தும், 10 வெண்கல ஆதாரங்களை குறித்தும், 10 விளக்குத்தண்டுகளை குறித்தும் பார்க்கிறோம். 1 Kings 7:1
சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது.
7 ஆண்டுகள் தேவாலயத்தை கட்டி முடித்து அடுத்த 8 ஆண்டுகளிலே தனது அரண்மனையையும் கட்டி முடித்தார். பாருங்கள், 1 Kings 7:2
அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மரத்தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான்.
இது அவருடைய 2வது வீடு என்று சொல்லலாம். விடுமுறை நாட்களிலே அங்கே போய் அவர் தங்கியிருந்திருப்பார். அதன் நீளத்தை குறித்து சொல்லும்பொழுது அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அதை கேதுரு மர உத்தரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளின் மேலே கட்டியிருக்கிறார். இதற்கான கற்கள் கேதுரு மரங்கள் தீர்வின் ராஜாவாகிய ஈராம் கொடுத்தார். அப்படிப்பட்ட உயரமான கேதுரு மரங்கள் இப்பொழுது இல்லை. லெபனான் தேசத்திலும் சரி, பாலஸ்தீன தேசத்திலும் சரி, அப்படிப்பட்ட மரங்கள் இப்பொழுது காணப்படக்கூடியவைகளாய் இல்லை. ஒரு காலத்திலே இவைகள் எல்லாம் மரங்கள் நிறைந்த பகுதியாகத்தான் இருந்தது. 1 Kings 7:8
அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான்.
அதே மாதிரியாக செய்யப்பட்ட என்று சொல்லும்பொழுது மிக அலங்காரமாக அதிக செலவிலே அது செய்யப்பட்டிருக்கிறது. பார்வோனின் மகளுக்கும் ஒரு வீட்டை கட்டினார். அவளை ஒரு சிறந்த நிலைமையிலே சாலமோன் வைத்திருந்தார். அவருடைய மனைவிமார் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டை அவர் கட்ட முடியவில்லை. அப்படி கட்ட ஆரம்பித்திருப்பார் என்றால் 1000 மாளிகைகளை கட்டியிருக்க வேண்டும். நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாரத்திலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தாவீது ராஜா கர்த்தர் மேலே வைத்திருந்த ஒரு பெரிய அன்பின் விளைவுதான் இது என்று சொல்லலாம். கர்த்தருடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்த அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை போற்றி பாடிய அவர் உள்ளத்தின் அடித்தளத்திலே எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய எண்ணினார். அவர் அனுமதிக்கப்படாவிட்டாலும் அவருடைய மகனான சாலமோனை கொண்டு அந்த ஆலய கட்டுமான பணியை கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு மிக அழகான ஆலயங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயங்களுக்குள்ளே நாம் ஆண்டவரை பூட்டி வைத்துவிட முடியாது. அது அவருடைய பாதப்படிதான். அவரை ஆவியோடும் உண்மையோடும் சக விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தோடும் தொழுது கொள்வதற்காகத்தான் இந்த இடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு சிலர் ஆலயத்திற்கு சென்றாலும் உண்மையான ஐக்கியம் இல்லாதவர்களாக ஆலய ஆராதனைகளிலே கலந்து கொள்கிறார்கள். நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் தேவனோடு கூட நம்முடைய உள்ளத்திலே ஒரு சரியான ஐக்கியம் ஏற்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கும் அநேகர் ஆலய கட்டுமானங்களை குறித்தும் ஆலய அலங்கரிப்புகளை குறித்தும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, முக்கியமானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே பிரசங்கிக்கப்படும் அவருடைய வார்த்தைகளுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில ஆலய ஆராதனைகளிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட பிறகு அதிக நேரம் அறிவிப்புகள் என்று கொடுக்கப்பட்டு கேட்ட வசனத்தை மக்கள் மறந்து போகும்படியாக செய்யப்படுகிறது. சில ஆலயங்களிலே இதை குறித்து கருத்திலே கொண்டு அறிவிப்புகளை முதலாவது சொல்லிவிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஜனங்கள் வெளியே போவதற்கு சற்று முன்னதாக ஆண்டவருடைய வசனம் தெளிவாக போதிக்கப்படுகிறது. வீட்டிற்கு செல்லும்பொழுது கேட்ட வசனங்களோடு கூட மக்கள் கடந்து செல்கிறார்கள். ஆலயத்திலே பிரசங்கிக்கப்படும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நாம் செல்கிற ஆலயங்களிலே கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறதா, அல்லது கட்டுக்கதைகள் போதிக்கப்படுகிறதா, வேதபாட வகுப்புகள் நடைபெறுகிறதா, அல்லது கேளிக்கைகளும் களியாட்டுகளும் அதிகமானதா இருக்கிறதா, அங்கே வருகிற மக்கள் மனம் திரும்பிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்களா, அல்லது ஆலய ஆராதனை முடியும் ஒவ்வொரு வேளையிலேயும் சண்டையும் கூக்குரலும் அங்கே கேட்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். மனபாரத்தோடு அங்கே வருகிறவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்து கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் உள்ளங்களிலே கேட்டு ஆறுதல் பெற்றவர்களாய் கடந்து செல்கிறார்களா, அல்லது செய்தி நேரத்திற்கு இணையான நேரம் கொடுக்கப்படும் அறிவிப்புகளாலே சோர்ந்து போய்விடுகிறார்களா? ஆலயத்தின் மேலே நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய ஆண்டவர் இந்த ஆலயத்தை விட பெரியவர் என்ற உணர்வு இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆலயங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அங்கே சென்று ஆவியோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்வோம். சக விசுவாசிகளோடு கூட உண்மையான அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு இயேசுவே இரட்சகர் என்பதை அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17.